إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا எல்லா புகழும் எல்லா வல்ல இறைவனே இங்கே திரளாக நாலா பாகங்களிலிருந்தும் வருகின்ற எல்லாருமே தாய்மார்களே சகோதரர்களே இளைஞர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அல்லாஹ்வுடைய பேருதவியால் இன்றைய தினம் இந்த நாகூர் நகரிலே இந்த பிரம்மாண்டமான இந்த இடத்திலே ஹதீஸ் பாதுகாப்பு மாநாடு என்ற பெயரிலே ஒரு மாநாடு மிகவும் சிறப்பான முறையிலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டுக்காக வேண்டி பல மாதங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை இந்த மாநாட்டு அமைப்பாளர்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். இது மண்டல மாநாடு என்று சொல்வதை விட சாதாரணமாக மாநில மாநாடு எவ்வாறு ஏற்பாடு செய்தார்களோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாகூர் நகரிலே இந்த மாநாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது 1990 ஏறக்குறைய 26 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாகூரிலே அருகாமையில் இருக்கின்ற சின்னமரைக்காயர் தோட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட சிறுக்கு எதிர்ப்பு மாநாடு அதுதான் நமக்கு நினைக்கு வருகிறது. அந்த மாநாடுதான் தமிழகத்திலே மாபெரும் ஒரு ஏகத்துவ புரட்சிக்கு வித்திட்ட மாநாடு. அப்படிப்பட்ட இந்த நாகூரிலே இன்றைக்கு ஹதீஸ் பாதுகாப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை இங்கே நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதுவும் நிச்சயமாக ஒரு மகத்தான ஒரு புரட்சியையும் ஒரு எழுச்சியையும் ஏற்படுத்தி ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தி தவறிலே இருக்கின்ற அந்த சகோதரர்கள் அதை உணர்ந்து மீண்டும் பழைய நிலைக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கு இந்த மாநாடு காரணமாக இருக்க வேண்டும் என அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்திக்கின்றேன். நாம் இந்த மாநாட்டிலே செலவு செய்கின்ற உழைப்பு, நேரம், பணம் இவை எல்லாமே பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கு இதை இங்கே வருகின்ற சகோதரிகள் சகோதரர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கால சூழ்நிலையிலே ஹதீஸ் நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் மிக வேகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. இதற்கு முன்னால் வரை அஹ்ல குர்ஆன் என்ற பெயரிலே ஒரு சாரார் உருவாகி ஆங்காங்கே தலை தூக்கிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தௌஹீத் என்ற பெயரிலே ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே ஹதீஸ் என்றால் என்ன, ஹதீஸுக்கும் இஸ்லாமுக்கும் இடையிலே உள்ள உறவு என்ன, ஹதீஸை நான் நம்பி அதை பின்பற்ற வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்பதை இந்த நேரத்தில் நாமெல்லாம் தெளிவாக புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நமது ஜம்யத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கின்ற மாநிலம் தழுவிய இந்த அமைப்பு குர்ஆனையும் சுன்னா என்கின்ற அந்த நபி வழியையும் இந்த ரெண்டையுமே மூலாதாரமாக கொண்டு நாம் மார்க்கத்தை தெரிய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்த லட்சியத்தோடு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் பல்வேறுபட்ட பிரிவுகளாகவும் பல்வேறுபட்ட மதஹபுகளிலும் தரீக்காக்களிலும் குழுக்களிலும் இருந்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே பலவிதமான ஆதாரங்களை எடுத்து செயல்பட வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த மக்களிடையிலே குர்ஆனும் சுன்னாவும் தான் இஸ்லாத்தின் மூலாதாரம், இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிய வேண்டுமானால் இந்த இரண்டின் அடிப்படையில் தான் நாம் தெரிய முடியும் என்ற இந்த அடிப்படையை சொல்லி துவங்கப்பட்டதுதான் நமது ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற அமைப்பு. இந்த அமைப்பினுடைய பெயரிலேயே அது துலங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். குர்ஆனும் சுன்னா என்கின்ற அந்த ஹதீஸும் தான், இந்த இரண்டும் தான் அடிப்படை என்பதை நமது ஜமாத்துடைய பெயரே அது மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த இரண்டும் தான் அடிப்படை என்று, இந்த இரண்டும் தான் அடிப்படை என்று ஆரம்ப காலத்திலிருந்து நம்பியவர்கள் அதை ஏற்று பல்லாண்டுகளாக செயல்பட்டு வந்தவர்கள் ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்களெல்லாம் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக மாறிவிடுவார்கள் என்று மேடைகளில் பேசியும் பத்திரிகைகளில் எழுதியும் வந்த சிலர் இன்றைக்கு திடீரென தடம் புரண்டு சென்று ஹதீஸ்களை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார். இதிலே மார்க்கத்தை பற்றிய அடிப்படை அறிவில்லாத, மார்க்க ஞானமில்லாத சிறார்கள், இளம் வெட்டுக்கள், சின்ன பிள்ளைகள் இவர்களெல்லாம் கண்மூடித்தனமாக இந்த பேச்சு ரசனையின் காரணத்தினால் அவர்கள் பின்னால் போய்க் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலைக்கு இன்றைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி ரசித்து செல்லக்கூடிய அந்த இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், அவர்களை அணுகி ஹதீஸ் என்றால் என்ன,
ஹதீஸிலே ஒரு நாள் ஹதீஸை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர்களிடத்தில் நாம் கேட்போமானால் அதற்கு சரியான பதிலை நாம் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் ஹதீஸை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை நம்ம பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்திலே நிலவி வருகிறது. ஹதீஸை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியிலே அழுத்தமாக அது பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஹதீஸை தொகுத்தவர்களையும் இந்த ஹதீஸை மக்களுக்கு கொடுப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த நபி தோழர்களையும் இழிவாகவும் கேவலமாகவும் விமர்சிக்கக்கூடிய ஒரு தரங்கட்ட நிலை இன்றைக்கு சமுதாயத்திலே தலைதூக்கிவிட்டது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், முதன் முதலாக நாம் தெரிய வேண்டும் ஹதீஸ் என்றால் என்னவென்று நாம் புரிய வேண்டும். ஹதீசுடைய முக்கியத்துவம் இஸ்லாத்தில் என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும். ஹதீசுடைய வரலாறை புரிய வேண்டும். ஹதீஸ் எப்படி உருவாக்கப்பட்டது என்பது தெரிய வேண்டும். இந்த ஹதீசுக்கும் நபிக்கும் இடையிலே உள்ள உறவு என்ன என்பதை தெரிய வேண்டும். ஹதீசுக்கும் குரானுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன தெரிய வேண்டும். இதையெல்லாம் நாம் தெரிந்தால்தான் ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும். முதலில் நாம் பயிற்சி பெற வேண்டும். அந்த பயிற்சியை பெறுவதற்கு ஒரு பாசறையாகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இங்கே வருகின்றவர்களுக்கு பின்னால் பேசப்போகின்ற பேச்சாளர்களான சரிதான், இதை கவனத்தில் கொண்டுதான் அவர்களுடைய உரைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது எல்லாமே சுத்தி சுத்தி இந்த ஹதீசுடைய வட்டத்திலேயே நிற்க வேண்டும். இந்த மாநாட்டை வந்தவர்கள் அவர்கள் திரும்பி செல்லுகின்ற பொழுது ஒரு மன உறுதியோடு செல்ல வேண்டும். ஆகா, ஹதீஸை இந்த அளவிற்கு தரங்கட்ட நிலைக்கு தள்ளிவிட்டார்களா, இது ஒரு கேடுகட்ட நிலை என்பதை அவர்கள் புரிந்து யாரெல்லாம் தடம் புரண்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் இந்த குர்ஆன் ஹதீஸ் சிந்தனைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு நான் பாடுபடுவேன் என்கின்ற ஒரு உறுதிமொழியோடு அவர்கள் இங்கிருந்து செல்லக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே இந்த மாநாட்டிலே ஹதீஸை சார்ந்தே பல தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பின்னால் பேசவிருக்கக்கூடியவர்கள் பல தலைப்புகளிலே உங்களுக்கு அந்த ஆய்வுரைகளை, அதாவது பேச்சு என்று சொல்வதை விட ஆய்வுரைகளை உங்களுக்கு அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தலைப்பு என்னவென்று சொன்னால், குர்ஆனை நாம் விளங்க வேண்டுமானால் அதற்கு ஹதீசுடைய அவசியம். குர்ஆனை நாம் விளங்க வேண்டுமானால் அதற்கு ஹதீஸ் எந்த அளவிற்கு தேவை இருக்கிறது என்பதை என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் முதல் கட்டமாக முதலாவதாக நாம் தெரிய வேண்டியது என்னவென்று சொன்னால், பல தலைப்புகள் இருந்தாலும் அந்த தலைப்பின் ஆழத்திலே உள்ளே செல்வதற்கு முன்னால் முதல் முதலாவதாக தெரிய வேண்டியது ஹதீஸ்னா என்ன. ஹதீஸ் பாதுகாப்பு மாநாடுன்னு போட்டிருக்கு அப்படினா, தாய்மார்களே இது என்ன மாநாடு, ஹதீஸ் பாதுகாப்பு மாநாடு. ஹதீஸ் என்றால் என்ன எல்லோரும் தெரிஞ்சாக வேண்டும். அதை தெரியாதவன் முஸ்லீமா இருக்க முடியாது. ஹதீஸ் என்றால் என்னவென்று தெரியாதவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. காரணம், இஸ்லாத்துடைய இரண்டு மூலாதாரங்களிலே இது இரண்டாவது மூலாதாரம். அதை தெரிய ஹதீஸ் தெரியாமல் இருந்தால் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முடியும். இன்றைய சமூகத்தின் நிலை அப்படித்தான் இருக்கிறது. அறியாமை தான் எல்லாத்துக்கும் காரணம். சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், ஃபித்னாக்கள், பல குரூப்புகள், தனிநபர் வழிபாடுகள், கட்சிகள், கழகங்கள், இவைகளெல்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் புதிது புதிதாக அங்கங்கே இந்த பாம்பு பொத்து மாதிரி அங்கங்கே முளைச்சு முளைச்சு வருதுன்னு சொன்னா, இதற்கெல்லாம் காரணம் என்ன, அறியாமை. மார்க்கத்தை பத்தி அறியாமை. சில பேச்சாளர்கள் பொதுமக்களின் அறியாமையை தங்களுடைய மூலதனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். விளங்குதா தாய்மார்களே, சில பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களுடைய அறியாமையை, மார்க்கத்தை பற்றிய அறியாமையை மூலதனமாக பயன்படுத்தி நாம் என்ன சொன்னாலும் அதை தலையசைத்து கேட்டு அப்படியே ஈமான் கொண்டு நமக்கு பின்னால் வருவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால எதை வேண்டுமானாலும் துணிந்து சொல்லலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். குரானை விமர்சிக்கலாம், குரானில் தவறு இருக்கிறது என்று சொல்லலாம், குரானுடைய அந்த வசனத்தை தூக்கி போடு என்று சொல்லலாம், இந்த வசனம் தேவையில்லை என்று சொல்லலாம், ஹதீசு அது நமக்கு தேவையற்றது, சஹாபிகள் எல்லாம் வழிகட்டவர்கள், அவர்கள் எல்லாம் பதவியார் வெறி பிடித்தவர்கள், எப்பொழுது அண்ணன் ஜாமா திண்ணை எப்பொழுது காலியாகும் என்று காத்திருந்தவர்கள் சஹாபாக்கள், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படியே இந்த செம்மறி ஆடு மாதிரி தலையை அசச்சி அசச்சி அப்படியே கேட்டு பின்னால் போகக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதனால நாம் என்னமும் சொல்லலாம் என்ன முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதை ஒழிக்க வேண்டும், அதை மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டுமானால் யதார்த்த நிலையை நாம் புரிய வேண்டும், அதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்கு முதல் கட்டம் ஹதீஸ் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, ஹதீஸுக்கும் சுன்னாவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன, தெரியணுமா தெரிய வேண்டாமா? ஹதீஸ் மாநாட்டில் ஹதீஸ் தெரியாம வேற என்ன தெரிய போறீர்கள்? ஹதீஸ் என்றால் என்ன, குரான் என்றால் நாம் தெரிந்துவிட்டோம், தெரிந்திருக்கிறோம், எல்லோருக்கும் தெரியும் அல்லாவிடம் இருந்து அருளப்பட்ட வேதம் குரான். அது இந்த குரான் இதுக்குள்ள இருக்கிறது, இதுதான் குரான். மா பைன தஃபத்தைனி அல் குரான் என்று நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். 114 அத்தியாயங்கள் கொண்டதுதான் குரான். அது குறிப்பிட்ட வசனங்களை உள்ளடக்கியது குரான் என்று எல்லோருக்கும் தெரியும், அல்லாவிடம் இருந்து அருளப்பட்டது. ஹதீஸ் என்றால் என்ன, ஹதீஸ் என்று சொன்னால் அதுதான் சுன்னா. சுன்னா என்ற அந்த நபி வழி செய்திகளை தாங்கியிருப்பதுதான் ஹதீஸ். சுன்னா என்பது குரானுக்கு, குரான் முதலிடத்தில் இருக்கிறது, இஸ்லாத்தின் மூலாதாரம் இரண்டு என்று நாம் சொன்னோம், முதலில் குரான், இரண்டாவது சுன்னா. முதலில் குரான், இரண்டாவது சுன்னத். அதைத்தான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். அல்லாஹ்வும் சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வமன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்று விட்டார்கள். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அதான் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ் வ சுன்னதி. அதாவது நீங்கள் வழிதவறாமல் இருக்க வேண்டுமா? ஒரு காலம் வரும், இன்றைய காலத்தை தான் சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், அது பின் இதற்கு முன்னால் இந்த காலம், இந்த காலம், இதற்கு முன்னால் வரப்போகின்ற காலம், அந்த காலங்களில் எல்லாம் குழப்பமான சூழ்நிலை உருவாகும். ஆளுக்காளு கருத்துக்களை சொல்லுவான், தன் மனோ இச்சையின் அடிப்படையெல்லாம் மார்க்கத்தை விளக்கம் சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே மக்களுக்கு எது சரி எது தவறு என்று புரிய முடியாது, தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதுதான் குழப்பமான நிலை. இந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது நீங்க என்ன செய்யணும்? நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்கூட்டியே சொல்லி சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கமே குழப்பமான சூழ்நிலை, பாமர மக்கள் அறியாமை, அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, எது சுன்னா எது சுன்னா இல்லை, இந்த ஹதீஸை பின்பற்றணுமா பின்பற்ற வேண்டாமா, புகாரியில் உள்ள எடுக்கணுமா அதை சிலர் சொல்ற மாதிரி தூக்கி எறியணுமா, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்கிறான். இந்த குழப்ப நிலையைத்தான் சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழப்பி விடுவார்கள், நீ குழம்பாத முஸ்லிமே, நீ குழம்பாத, எவன் குழப்பினாலும் நீ குழம்பாத, நீ குழம்பாமல் இருப்பதற்கு, நீ வழிகிடாமல் இருப்பதற்கு உனக்கு சரியான அந்த டார்ச் லைட்டை நான் உன் கையில் தந்துட்டு போறேன். எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய குழப்பம் இருந்தாலும் அதுல நீ தெளிவடைவதற்குண்டான ஒரு கருவியை உன்னுடைய கையில நான் தந்துவிட்டு செல்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மா இந்த மஸ்ஸத் தும்பிஹிமா லன் தலில்லு சொன்னார்கள். நீங்கள் அந்த ரெண்டையும் பற்றிப்படுத்தி கையில வச்சுக்கிட்டு அடிச்சு அடிச்சு பார்க்க வேண்டும், அதை வச்சுதான் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அந்த வெளிச்சத்தை வைத்து நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் இது சரியா இது தப்பா என்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொன்னார்கள். கிதாபுல்லா வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதம் என்னுடைய சுன்னா, இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்து விடுவீர்களானால் அதன் அடிப்படையில் நீங்கள் செல்வீர்களானால் நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லப்பட்டு இன்று வரை அது தலைமுறை தலைமுறையாக அறிஞர்களால் மக்களால் முஸ்லிம்களால் பாமரர்களால் படித்தவர்களால் எல்லா சமூகத்தவர்களால் எல்லா நாட்டவர்களால் அது பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம், ஹதீஸ் நிராகரிக்கின்ற குழப்பம். சுன்னா என்றால் நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சொன்னது அவர்கள் செய்தது அவர்கள் அங்கீகரித்தது, அவர்கள் சொன்னது அவர்கள் செய்தது அவர்கள் அங்கீகரித்ததுதான் நபிகளாருடைய வாழ்க்கை சுன்னா. அந்த சுன்னாவை பற்றிய செய்திகளை அடங்கியிருப்பது தான் ஹதீஸ், அந்த செய்தியை அடங்கியிருப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வது செய்தார்கள், வது எப்படி செய்தார்கள், வது செய்து காட்டியது நமக்கு அவர்கள் செய்து காட்டிய வழிமுறை, அந்த ஒதுவை செய்து காட்டியது அது சுன்னத் வழிமுறை, எப்படி செய்ய வேண்டும் என்று அது நீண்ட அதை நாம் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். ஒது எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற முறையை நமக்கு அவர்கள் செய்து காட்டிருக்கிறார்கள், அது சுன்னத், நபிகளாருடைய சுன்னத். அவர்கள் செய்த அந்த சுன்னத்தான அந்த செயலை பார்த்த நபித்தோழர்கள் அதை செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த செய்திதான் ஹதீஸ் என்று தொகுக்கு நமக்கு தந்தப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் ஹதீசுக்கும் சுன்னாவுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்பதை நீங்கள் புரிய வேண்டும். இது என்றைக்கும் உங்களுடைய மனசிலிருந்து அது மறக்கடிக்கப்படக்கூடாது. சுன்னத் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன, நாளை கேட்பார்கள் என்னப்பா நம்மளை நோட் பண்ணிட்டே இருக்கிறார்கள், வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார்கள், என்னப்பா நீ பெரிய ஹதீஸ் பாதுகாப்பு மாநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டியே, ஹதீஸ் என்னப்பா சொல்லு கேட்டா பேபேன்னு முடிச்சா. இந்த லட்சணத்தில் தான் அவர்கள் மாநாடு நடத்தினார்கள், விமர்சிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதற்கு நீங்கள் பலிகளாயிரார்கள். எனவே உறுதியோடு இருங்கள், கல்வியை கருங்கள், தெரியுங்கள், சொல்லப்படுகின்ற கருத்துக்களை தாழ்ல எழுதுங்கள், மனசில் நிற்காது எழுதுங்கள். எழுத முடியாட்டா இங்க பதியப்படுகின்ற அந்த சீடிகளை வாங்கி நீங்க போட்டு 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 பார்த்து நல்ல மனப்பாடம் செய்து அதை வச்சு பதிலடி கொடுங்கள், இதை செய்யுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, குர்ஆன் என்பது அது நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆதாரம் இஸ்லாத்தின் ஆதாரம் எத்தனை, இஸ்லாத்தின் மூலாதாரம் எத்தனை, இரண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், இரண்டு தான், மூன்றல்ல நாலல்ல அஞ்சல்ல. நான் இதே தோரணையில 25 வருஷத்துக்கு முன்னால இதே தோரணை தான் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு நேற்றல்ல, ரெண்டு தான், மூன்றல்ல நாலல்ல. இதை இந்த நாகூர்லையும் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு சிலர் தவறான முறையிலே நம்முடைய ஜமாஅத்தை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவாறாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் அதைத்தான் சொல்கிறோம். நமது ஜம்மியத்து துவங்கப்பட்ட நாளையிலே 1987 எதை சொன்னோமோ அதைத்தான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இரண்டு தான், குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்துடைய மூலாதாரம். முதல் மூலாதாரம் குர்ஆன், இரண்டாவது மூலாதாரம் சுன்னத். இந்த சுன்னத் என்பது என்ன, சுன்னத் என்பது இந்த குர்ஆனுக்கு விளக்கமாக இருப்பதுதான். புதிதாக எதையும் அந்த சுன்னத் நமக்கு சொல்லிவிடவில்லை. குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதை தெளிவுபடுத்தி கூறியதுதான் சுன்னத். நல்லா விளங்கிட வேண்டும், குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கண்மூடித்தனமாக தாண்டோண்டித்தனமாக, இன்றைக்கு புரியிறார்கள் அல்லவா, தாண்டோண்டித்தனமாக ரோட்ல போனவனும் வந்தவனும் குரானை கையிலே தூக்கி வைத்துக் கொண்டு தன்னிச்சையாக தன் இஷ்டத்துக்கு வியாக்கியானங்களையும் விளக்கங்களையும் கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு நிலை போய்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த குரானையும் கொடுத்து குரானு கூட ஒருவரையும் அனுப்பி வைத்திருக்கிறான். குரானை மட்டும் கொடுத்துட்டு போலாமே, குரானை மட்டும் புரிஞ்சிட்டு போறானா அல்லாஹ் என்ன செய்யலாம்? அல்லாஹ் நினைச்சா வானத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா மேலே இருந்து குரானை அப்படியே பொத்துன்னு தூக்கி போட்டு எல்லாரும் பாருங்கோ என்று ஒரு பெரிய பெரிய சப்தம், அவைய சப்தம் வானத்தில் இருந்த மலக்க வச்சு சப்தம் போட சொல்லி, இன்னா என்னுடைய வேதம் வருகிறது எல்லாரும் பாருங்கள் அப்படியே வரும். வந்து என்னப்பா பாதிதான் வேதம், எல்லாரும் பார்த்து புரிஞ்சு நீங்க செயல்பட்டு அல்லாஹ் நினைச்சா சொல்ல செய்ய முடியுமா முடியாதா? அல்லாஹ் நினைத்தா செய்ய முடியுமா முடியாதா? முடியும். இதைத்தான் மக்கத்து காபிர்கள் கேட்டான், எங்களுக்கு வானத்தில் புத்தகம் ஒண்ணு இறங்க வேண்டாமா? நேரடியா அல்லாஹ் தஆலா அப்படி செய்யாம இதை இறக்கி தன்னிச்சையா அப்படி செய்தால் ஒவ்வொருவரும் தாண்டோண்டித்தனமாக தன்னிச்சையாக விளக்கங்களை கொடுத்து மக்களை வழிகெடுத்து விடுவார். அதனால இந்த குர்ஆனை இப்படித்தான் புரிய வேண்டும், அதுக்கு இப்படித்தான் விளங்க வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்குத்தான் நபி. அந்த நபி கொடுத்ததுதான் சுன்னத், அந்த சுன்னத் தான் ஹதீஸாக நமக்கு கையிலே கிடைத்திருக்கிறது. வேற வேறு எவனுடைய கருத்தும் இல்லை, ராமசாமி சுடலமானுடைய செய்திகளை எல்லாம் அங்க எழுதி வைத்ததெல்லாம் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நெறியை தொகுத்து வைக்கப்பட்டதான ஹதீஸ். இந்த குர்ஆனை வழங்கணும்னா குர்ஆன்ல சில வசனங்களை பொறுத்தவரையில ஹதீசுடைய துணை இல்லாமலே வழங்கி விடலாம், ஹதீசுடைய துணை இல்லாமலேயே வழங்கி விடலாம். உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து புகழ் அனைத்தும் லில்லா அல்லாஹ்வுக்கு, அந்த அல்லாஹ் யார்? ரப்பு, அவன் தான் ரப்பு. எதற்கு ரப்பு? ஆலமீன், அகிலங்கள் அனைத்துக்கும் ரப்பாகிய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எல்லோருக்கும் விளங்கிவிட்டது. இதுக்கு ஒரு புதிதாக ஒரு வியாக்கியானங்கள் சொல்ல வேண்டும் என்பதோ, இது யாராலும் புரிய முடியாத குழப்பமான நிலைகள் இருக்கிறது என்பதோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வெளிப்படையாக அந்த அர்த்தத்தை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம். இத மாதிரி சில வசனங்கள் இருக்கிறது. ஆனால் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் சட்டதிட்டங்கள் வரலாறு சம்பந்தப்பட்டது, இப்படி நிறைய குர்ஆன் வசனங்கள், அது நபியினுடைய விளக்கம் இல்லாமல் புரிய முடியாது. நபியினுடைய விளக்கம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது? புரிய முடியாது. எனக்கு குறுகிய நேரம் இருப்பதனால் நான் நிறைய செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படவில்லை. ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். மேலதிகமாக அடுத்த அமர்வுகளில் அல்லது வேற சந்தர்ப்பங்களில் நீங்கள் புரிய வேண்டும், பின்னால் வரக்கூடியவர்களும் உங்களுக்கு விளக்கங்களை சொல்வார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் அன்பு சோர்களே, குர்ஆன்ல விளக்கம் இல்லாமல், நபியினுடைய விளக்கம் இல்லாமல் அல்லது மற்றவருடைய விளக்கம் இல்லாமல் நேரடியாக புரியக்கூடியதற்கு உதாரணம் சொல்லி காண்பித்தேன். இப்ப பாருங்க, நம்ம ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள் கூட ஹதீஸை சரியான ஹதீஸா இருந்தாலும் தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தௌஹீத் என்ற பெயரிலே உருவாகிவிட்டார்கள். என்னுடைய சித்தறிவுக்கு பொருந்தவில்லை. ஒரு ஹதீஸ தூக்கி இது பொருந்தவில்லை என்று சொன்னா அது யார் சொல்லணும், யார் தீர்மானிக்கிறது? அதாவது இந்த ஹதீஸ் சரியாக இருந்தாலும் இது குர்ஆனுக்கு பொருந்தவில்லை என்று யார் சொல்வது, யார் தீர்மானிப்பது? அந்த தீர்மானிக்கின்ற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதான் கேள்வி. யாரப்பா நீ? யாரப்பா? அட நீ தீர்மானிப்பதற்கு நீ யாரு? அட இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனுக்கு பொருத்தமில்லை என்பதை என்று சொல்வதற்கு, இந்த சொல்வதற்கு உனக்கு யார் ரைட் தந்தா? அல்லாஹ் உனக்கு வயது தந்தா? அறிவிச்சானா? இவர் இருக்கார் பெரிய மத்தவர், இவர் சொல்லிவிட்டால் சரியாயிடும். அவர் சொன்ன மாதிரி நீ கேட்டுக்கிடுங்க. அவர் எதை தூக்கி எறிய சொல்கிறாரோ அதை தூக்கி எறியுங்கள், எதை எடுக்க சொல்றாரோ அதை எடுங்கள். நபிக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி, ஒமா ஆத்தாக்கும் ரசூலு குதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு வந்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இதே வசனத்தை இன்றைக்கு சில மேடை பேச்சாளர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில ரசனை பேச்சாளர்களுக்கு இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்கிறார்கள், சொல்லாமல் சொல்கிறார்கள். அன்பு சோழர்களை, தாய்மார்களை, நான் சொல்றது புரியுதா? நான் சொல்வது புரியுதா? ஒமா ஆத்தாக்கும் ரசூலு வஹுதுஹு ஒமா நஹாக்கும் அனுபந்தவு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இது யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்றைக்கு தௌஹீத் என்ற பெயரில் சிலர் தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை ஏற்றுக் கொள்ளுங்கள், எதை தடுக்கிறாரோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். சுபஹானல்லாஹ், குர்ஆனை எங்கே பிறத்துக்கிட்டார் பாருங்கள், குர்ஆனை யாருக்கு பொறுத்துகிறார்கள் என்று பாருங்கள். அவர் சொன்னால் ஏற்றுக் கொள்ளுங்கள், அவர் எதை கூடாது என்று சொன்னாலும் தவிர்த்து கொள்ளுங்கள். இதானே நடக்கிறது. அன்பு தவறுகளை நான் பொய் சொல்லவில்லை, நான் யதார்த்த வாக்கியை சொல்றேன், நடைமுறையிலே நடந்து கொள்வதை சொல்கிறேன். சமுதாயம் எங்கே எங்கே திசை திருப்பப்பட்டு விட்டது என்பதற்கு நான் சொல்கிறேன். அவர்களை இப்படி நம்பி வைத்திருக்கின்ற அந்த கூட்டமே மேடையில் பேச வருகின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வநஸ்தை. யார் சொன்னா? குர்ஆன்ல இருக்குதா? இன்னல் ஹம்த, இது குர்ஆன்ல இருக்குதா? இன்னல் ஹம்தல் இல்லா என்று சொல்ல வேண்டும் என்று எங்க இருக்கிறது? சுன்னாவில் தான் இருக்கிறது. சுன்னாவை தான் செயல்படுத்த வேண்டும். நபிமே சலா சொல்றாங்க, அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று சலவாத்து சொல்கிறார்கள். இந்த சலவாத்து குர்ஆன்ல இருக்குதா? இந்த சலவாத்து குர்ஆன்ல இருக்குதா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார்? இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த குர்ஆன் வசனத்தை நம்ம கேட்டுறோம், ஜும்ஆலெல்லாம் ஓதுவார்கள். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு, அல்லாஹும் மலக்குகளும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள். எனவே மூமின்களை, இறை விசுவாசிகளை, நீங்களும் அந்த தூதர் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலாமும் சொல்லுங்கள், சலவாத்தும் சொல்லுங்கள். அல்லாஹ்வும் மலாயிக்கத்துகளும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் அந்த நபியின் மீது சலாமும் சலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் சலாம்னா என்ன? சலாம்னா என்ன? குர்ஆன் அல்லாஹ் தஆலா அது தெளிவுபடுத்தல. சலவாத்து சொல்லணும்னு அல்லாஹ் சொல்றான். சலவாத்து எப்படி சொல்லணும்? தாய்மார்களே, சலவாத்து எப்படி சொல்லணும்? குர்ஆன்ல இருக்குதா? இல்ல, குர்ஆன்ல கிடையாது. அப்ப சலவாத்து சொல்லணும், எப்படி சொல்ல வேண்டும்? ஹதீஸ் இருந்தால் தான். ஹதீஸுடைய துணை இல்லாமல் சலவாத் என்றால் என்னவென்று தெரிய முடியாது. நரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபி தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது சலாமும் சலவாத்தும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானே, சலாம் என்றால் என்னவென்று எங்களுக்கு தெரியும், நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சலானா என்ன? நம்ம சாதாரண வழக்கில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் எல்லாம் சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம், அந்த அது தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்றானே, சலவாத்துனா என்ன எங்களுக்கு தெரியவில்லையே என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் சலவாத் சொல்ல வேண்டும் என்று, ஆனால் சொல்லுகின்ற முறை குர்ஆன்ல இல்லை. அப்ப நபித்தோழர்கள் நபிகள் கேட்கிறார்கள், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் சலவாத்து. இப்ராஹிம் அல்லாஹ் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத் என்ற இந்த சலாத்துடைய முறையை நாம் இன்று தொழுகையிலே, நாமும் அவர்களும் எல்லோரும் இந்த தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சலவாத் ஹதீஸின் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டோம். ஹதீஸில் இல்லாமிருந்தால் இந்த சலவாத்துடைய முறையை நம்மால் புரிந்திருக்க முடியுமா? கேட்டதை பய சொல்லுங்க, புரிந்திருக்க முடியுமா? நீங்க நான் பேச கேட்கிறீங்களா இல்லையா? நான் சொல்றது விளங்குறா இல்லையா? புரியணும், புரிஞ்சாத்தான் வெளியே போய் சொல்ல முடியும். அவனால கேட்கணும், அவங்கள கூப்பிட்டு எங்க வாப்பா அதீஸ் வேண்டாங்கிறே தூக்கிறேன்னு சொல்லிய, அதீஸ் வேண்டாம், குர்ஆன் விளங்குறதுக்கு அதீஸ் வேண்டாம், நானே விளங்கிடுவேன், இங்க வா நீ தொழுகையில வாரிய செலவாத்து அல்லாஹ் சலவா சொல்லன்னு சொல்றானே, இந்த செலவாத்து நீ எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்ட? உனக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் சொன்னானா? அப்ப நபிகள் நாயின் செல்வாசு சொல்ல, அதை நபி தோழர் கேட்க, அந்த கேட்க செய்தியை பதிய, அந்த பதிவு வைத்தது ஹதீசுக்களை வல்லுநர்கள் மனப்பாடம் செய்ய, அதே ஹதீசு தொகுப்பிலை தொகுக்க, அதுதான் நம்ம கைக்கு வந்திருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஹதீஸ் இல்லாம இருந்தா மார்க்கமே தொழுகை முறையே தெரிந்திருக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அகீமுஸ் ஸலாவாத்து ஸக்கா இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அல்லாஹ் என்ன சொல்ற, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது அது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. இந்த வசனத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. சின்ன வசனம், அல்லாஹ் என்ன சொல்றான், தொழுகை மூமின்கள் மீது அது நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே தொழுகை கடமை என்கிறான். தொழுகை என்றால் என்ன? தொழுகை என்றால் என்ன? குர்ஆன்ல இருக்குதா? தொழுகை என்றால் என்ன குர்ஆன்ல இருக்குதா? இல்லை. சலாத் இருக்குது, நாம் தொழுகின்ற முறை. ஏன்னா அஸ்ஸலாத்து தப்தரி தக்பீரி வ தக்தரி பி தஸ்லீம் என்று சொல்றாங்களா இல்லையா? அது தக்பீரை கொண்டு ஆரம்பித்து அது சலாமோடு முடிகின்ற ஒரு வழி முறை, அதான் தொழுகை. அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும். தக்பீர் கட்டப்பட்டால் அதுக்கு தாரு கூசுஜுது இருப்பு கடைசியில் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ். இந்த முறை தான் தொழுகை, இப்படித்தான் தொழ வேண்டும் என்கின்ற இந்த முறை குர்ஆன்ல இருக்கிறதா? குர்ஆன்ல இருக்கிறதா? இல்லை. குர்ஆன்ல என்ன இருக்கிறது? தொழுகோ தொழுங்கோ தொழுங்கோன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். தொழுங்கோ தொழுங்கோ எப்படி சொல்றது? நாங்க எப்படி சொல்றது? ஓ இஷ்டத்துக்கு தொழு. நீ எப்படி? அப்படி ஒரு கூட்டம் வந்து விட்டது, அப்படி ஒரு கூட்டம் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஏ தொழுகை எல்லாம் தேவையில்லப்பா, பள்ளி வாசல்லாம் தேவையில்லை, பள்ளி வாசல்லாம் இழுத்து போடுங்க. யாரு? முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகள். கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறோம். நேத்து வரை பள்ளி வாசல்ல தொழுது கொண்டிருந்தவன் இன்னைக்கு என்ன சொல்றான்? நான் எல்லாம் தெரிஞ்சிட்டேன், எனக்கு வழி வந்தாச்சு. ஏய் தொழுகையெல்லாம் வேண்டாப்பா, ஊரப்பட பள்ளி வாசல்லாம் இருக்கு, தேவையில்லை. தொழுகை நான் இப்படிலாம் சொல்ல வேண்டியது, அது மனசுல நினைச்சிட வேண்டியதான். மனசில் அல்லாஹ் நினைச்சிட வேண்டியதான். துவா தான் தொழுகைனா? துவா தொழுகைனா என்னவா? துவா. அல்லாஹ்ட கேட்டு போட்டேன். ஏன்னா இவர் பெரிய அகராதி பிடிச்சவர், பெரிய அகராதி பிடித்தவர். ஏன்னா அகராதியை பிடிச்சு பாக்குறாங்களா? அகராதியை புரட்டி பார்த்தா அங்க சலாத் அரபி, அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகைக்கு சலாத் என்று சொல்லுகிறான். சலாத்துக்கு என்ன அர்த்தம்? அகராதியை புரட்டி பார்த்தா அங்க துவான் தான் இருக்கும், அங்க துவா தான் இருக்கும். தக்பீர் கட்டணும், ருக்கு செய்யணும், சுஜூத் செய்யணும்லாம் அங்க இருக்காது அகராதியில. காரணம் என்ன? இந்த சலாத் என்கின்ற இந்த வார்த்தை இன்னைக்கு நேற்று வந்ததல்ல, ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வந்த வார்த்தை அல்ல. அரபி மொழி தோன்றிய காலத்திலே சலாத் இருக்கிறது. நாம் தொழுகின்ற இந்த முறை நபிக்கு பின்னால் தான் இருக்கிறது, நபி தான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அல்லாஹ் தொழ சொல்லுகிறான், அந்த தொழுகையினுடைய முறை எப்படி தொழ வேண்டும் என்கின்ற அந்த கைஃபியத், கைஃபியத்து சலா, தொழுகையை நிறைவேற்றுகின்ற முறையை நமக்கு கத்து தந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் எப்படி செய்தார்கள், தொழுதார்கள் என்கின்ற அந்த முறையை பார்த்த நபித்தோழர்கள் அதை தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தி பாதுகாத்து அதை ஹதீஸ் தொகுப்புகளிலே இன்று வரை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ் இல்லாம இருந்தா நம்ம சொல்ல முடியுமா? முஸ்லிம்கள் பின்னால் தொழ எப்படி தொழணும் தெரிந்திருப்பாங்களா? தெரிந்திருக்க முடியாது. இந்த ஹதீஸை தான் ஒழிக்கணும் நினைக்கிறார்கள். எல்லாம் ஒழிச்சிட்டு குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆன் மட்டும் போதும் என்ன நிலைக்கு வந்தாச்சு? எச்சரிக்கை, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனிதனை கடிக்கலாம் என்று அன்னைக்கு சொன்னாங்க குர்ஆன். நம்ம தௌஹீத ஏ மதஹபி இல்லப்பா, மதஹபி இல்ல, தரீக்கா இல்ல, கபர் இல்ல, சமாதி இல்ல, ராத்திப் இல்ல, அது இல்ல, தாயித் இல்ல, தகுடு இல்ல, இதெல்லாம் சொன்னோன்ன இவன் எல்லாம் இல்ல இல்லைன்னு சொல்லி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனிதனே கடிச்சிருவான். காலையில ஃபஜ்ரு, இத்தனை மணி இத்தனை மணி, லோஹரி இத்தனை மணி, அசரி இத்தனை மணி, மஹரி இத்தனை மணி, குர்ஆன்ல இருக்குதா இல்ல? அப்ப நேரம் வரையறுக்கப்பட்டது இல்ல. அஞ்சு நேரம் இருக்குதா குர்ஆன்ல? அஞ்சு நேர தொழுகை இருக்கிறதா? நம்ம அஞ்சு நேரம் சொல்றோம், அவனும் சொல்றான், ஹதீஸ் நிராகரிப்பாளனும் சொல்றான், நாளைக்கு மூணு நேரம் சொல்ல போறான், அஞ்சு மூணாக போகிறது. நான் இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன், நான் செத்து போனா கூட நம்ம பின்னால உள்ளவர்கள் சொல்லுவார்கள், அன்னைக்கு சொன்னானே இந்த எஸ்கே அன்னைக்கு நாகூர்ல, ஆஹா அது இன்னைக்கு பறிச்சிட்டு என்று ஒரு காலத்துல நமக்கு பின்னால இருக்கக்கூடிய சந்ததிகள் நினைச்சு பார்ப்பார்கள்.
சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல நேரம் வரையறுக்கப்பட்ட தொழுகைன்னு சொல்றாங்க. நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை தொழுகை. அப்ப நேரம் என்று அல்லாஹ் எந்த நேரம் என்பது சொல்லப்படவில்லை. நாம் இப்ப ஐந்து நேரம் தொழுகிறோம், எத்தனை நேரம் என்று குர்ஆன்ல இல்லை. எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பதும் தெளிவாக இல்லை. கூறப்பட்டிருந்தாலும் தெளிவாக கூறப்படவில்லை. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த சுபு தொழுகையை இந்த நேரத்தில் இந்த நேரம் வரை தொழ வேண்டும், லோஹரை இந்த நேரத்தில் இந்த நேரம் தொழ வேண்டும், மற்ற வக்துகளை எல்லாம் இந்தந்த நேரத்தில் தான் தொழ வேண்டும் என்று நமக்கு நேரம் வரையறுக்கப்பட்டு நமக்கு விளக்கி காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் விளக்க வந்தவர்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், என்னை அல்லாஹ் தஆலா தூதராக அனுப்பி வைத்திருக்கிறார், என்னை அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுகின்ற தூதராக அனுப்பி வைத்திருக்கிறார், இந்த குர்ஆனை தந்திருக்கிறார், இந்த குர்ஆனுக்கு விளக்க உரை கொடுக்கின்ற ஒரு விளக்க உரையாளராகத்தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார், நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல தொழணும் என்று சொல்லுகிறான். அத நான் எப்படி தொழுதேனோ அதை மாதிரி தான் நீங்க தொழணும். சல்லு கமா ரைத்து மூனி உசல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும். அந்த தொழும் முறை எதுதான் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா, அது ஹதீஸில் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும் அது ஹதீஸ் தான் இருக்கிறது. பாங்கு சொல்லுகிறோம், தொழுகைக்காவணி பாங்கு சொல்லுகிறோம். இந்த பாங்கு எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல இப்படித்தான் பாங்கு சொல்லணும், அஞ்சு நேரத்துக்கு அழைப்பு கொடுக்கணும் சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த வழிமுறையை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த வழிமுறையை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லோரும் பின்பற்றுகிறோம். இது ஹதீஸில் தான் இருக்கிறது. இந்த ஹதீஸ் துணை இல்லாமல் நாம் நினைச்ச முடியாது, குர்ஆனை விளங்க முடியாது. அதே மாதிரி ஏராளமான வசனங்கள், உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி குறிப்பிட்ட குறுகிய நேரமாக இருக்கின்ற காரணத்தினால். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவில் மூன்றாவது வசனம், சூரத்துல் மாயிதா மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தம். இது அங்க நீண்ட வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அதாவது இரத்தமும் செத்து போன பிராணிகளும், இரத்தமும் உயிருள்ள செத்து உயிருள்ள பிராணி ஆனா செத்து போச்சு, அதை அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஹராமாக்கியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? உங்கள் மீது ஹராமாக்கியிருக்கிறான். இரத்தமும் ஹராம், செத்து போன பிராணிகளையும் சாப்பிடக்கூடாது. செத்து போன பிராணினா அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கக்கூடிய பிராணிகள்ல செத்து போனதை சாப்பிடக்கூடாது. அதான் ஆடு செத்து போச்சு சாப்பிடக்கூடாது, மாடு செத்து போச்சு சாப்பிடக்கூடாது, கோழி செத்து போச்சு சாப்பிடக்கூடாது, ரத்தம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காமிக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? செத்து போன எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்கள் அத்தனை முஸ்லீம்கள் செத்தது சாப்பிடுறான், சாப்பிடறா சாப்பிடலையா? மீனை சாப்பிடுறான், மீனை உயிரோட பிடிச்சு அறுத்தி சாப்பிடறானா செத்த மீனை சாப்பிடறானா சொல்லுங்க? செத்த மீன தாய்மார்களே, நீங்க செத்த மீனை சாப்பிடுறீங்களா? உயிருள்ள மீனை பிடிச்ச ஆடு அறுக்கிற மாதிரி, கோழி அறுக்கிற மாதிரி மீனை அறுத்து தான் சாப்பிடுறீங்களா, அல்லது செத்து போன மீனை தான் கடையில மார்க்கெட்ல இருந்து சாப்பிடுறீங்களா? செத்து போன மீன் தானே? அட சொல்லுங்க, செத்து போன மீன் தானா? அப்ப செத்த சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க குர்ஆனுக்கு மாறி செய்தீர்கள். யாரெல்லாம் மீன் சாப்பிடுறானோ, எந்தெந்த தௌஹீத் பேரை சொல்லக்கூடிய எந்தெந்த தௌஹீத் வாதிலாம் மீனை சாப்பிடுறானோ அத்தனை வயலும் குர்ஆனுக்கு மாறி செய்தான். ஏன்னா அல்லாஹ் செத்தே சாப்பிடக்கூடாதுங்கிறான். இவன் சாப்பிடுறான்,
அது எப்படி கூடும், அது எப்படி ஹலாலு? அப்ப செத்து போன மீனை ஹலால் என்று சொன்னது யார்? அல்லாவா? அல்லாஹ், அல்லாஹ் தான் சொல்றான், மறைமுகமாக அல்லாஹ் சொல்றான். நபியை அனுப்பி நபி என்ன சொன்னாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அல்லாஹ் சொல்றான். ஆனா நபி அதை நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு கடல்ல உள்ள செத்து போனதெல்லாம் உங்களுக்கு ஹலால். கடல்ல உள்ள உயிர் பிராணிகள் இருக்கா இல்லையா, அது செத்தாலும் உங்களுக்கு ஹலால். அல்லாஹ் குர்ஆன்ல செத்து போனது என்று சொன்னது கரையில உள்ள பிராணிகள், கடல்ல உள்ளதல்ல. எந்த இந்த விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா நபி அனுப்பி வைத்தான். அது நபி சொன்னார்கள், நபி சொன்னத நபி தோழர்கள் சஹாபாக்கள் கேட்டு அதை பாதுகாத்து இன்றைக்கு நமக்கு ஹதீஸ்ல, ஹதீஸ் தொகுப்புகள்ல பதிய வைத்து நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதை பார்த்து தான் இன்னைக்கு செத்த மீன் எல்லாம் தின்னுட்டு இருக்கிறோம். இந்த ஹதீஸ் இல்லைன்னு வைங்க, நம்ம மீனே ஹராமாக்கி இருப்போம். குர்ஆன் மட்டும்தான் இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, இந்த ஹதீஸ் இல்லாட்டா மீனை ஏனமா ஹராமாக்கி இருப்போம். இந்த ஹதீஸை தான் இல்லாமலாக்கணும்னு நினைக்கிறான். நீ குர்ஆன் மட்டும் பண்ணிட்டு போ. இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, என்ன சொல்றான்னா, நாங்க மீன் திங்க மாட்டோம், அது செத்தை திங்க மாட்டோம். கடல்ல உள்ள மீனை அது சுடிக்க சுடிக்க பிடிச்சிட்டு வந்து அதை அறுத்து தான் நாங்க திம்போம் என்று சொல்றான். ஒரு கோச்சி அது அவன் ஆயில குர்ஆன், ஆயில குர்ஆன்ல ஒரு குர்ஆன் என்னன்னா, அல்லாஹ் சொல்லித்தான் நான் செத்தை திங்க கூடாதுன்னு சொல்லி ஹதீஸ் நிராகரிப்பு கூட்டம். அப்ப செத்தையை திங்கலாம் சொல்லி ஹதீஸ் தான் சொல்லுது. அதனால குர்ஆன்ல அல்லாஹ் மையத்தை செத்தையை திங்க கூடாதுன்னு சொல்றான். நாங்க மீனை போய் கடலுக்கிட்ட போய் மீன் துடிக்க துடிக்க வந்த உடனே அதை பிடிச்சு கத்தியால கோழி இருக்க மாதிரி அறுத்து அழைக்கு பின்னால் நாங்க சாப்பிடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்ல போகிறது இந்த தவீத் கூட்டம். அனுஜோலே நீங்க லேசா நினைக்காதீங்க, அதுக்குரிய அறிகுறி எல்லாம் வந்துட்டு, அதுக்கு அறிகுறி இன்றைக்கு மூமின் எல்லாம் காபிராக கூடிய ஒரு கூட்டம் வந்து விட்டது. யாரெல்லாம் ஹதீஸ பின்பற்றணும் சொல்றாங்களோ அவன் காபிரா, அவன் பள்ளியில போய் தொழக்கூடாதான். ஜாக்காரங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறான், அதனால அவன் பள்ளியில போய் தொழாதீங்க. அவன்லாம் நிறைவேத்து போகக்கூடியவன் பப்ளிக்ல சொல்றான். நம்ம ஹதீஸ நம்புறமா? புகாரியில உள்ள ஹதீஸ ஜாக்காரன் நம்புறான், புகாரியில உள்ள ஹதீஸ இந்த ஜாக்காரன் நம்புறான். அதனால நீங்க அவன் பள்ளியில போய் தொழாதீங்க, அவன் பள்ளியில தொழுதா நீங்களும் காபிராடுவீர்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் வாய் கூசாம சொல்றானே, இந்த வாய் அழுகி போவானா? சுபஹானல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. நம்ம ஹதீஸ நம்புறமா? புகாரியில உள்ள ஹதீஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தப்பட்ட ஹதீஸ நம்ம நம்புறமா? நம்ம மட்டுமில்ல, உலகத்தில் எவனெல்லாம் இந்த புகாரியில உள்ள ஹதீஸ நம்புறானோ அவன் அவ்வளவு காபிரு. சுபஹானல்லாஹ், எங்கே போகிறது? இவர்கள் பதில் சொல்லட்டும் பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸ் இல்லாம குர்ஆன வணங்கலாம்னா நீ செத்த மீனை சாப்பிடக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, ஈரலை திங்கக்கூடாது, கல்லீரலு கல்லீரலை ஆட்டில் உள்ள கல்லீரலை நல்ல விரும்பி சாப்பிடுகிறார்கள் அதுதானே இல்லையா, அந்த கல்லீரலை சாப்பிடக்கூடாது. அந்த கல்லீரல் ரத்தம் தான், ரத்தம் தான் அது கட்டியாகி கல்லீரலா வருது. அந்த கல்லீரலை குர்ஆனுடைய வசனத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா இந்த கல்லீரலை சாப்பிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த ரெண்டுக்கும் விதவிலக்கு கொடுத்திருக்கிறான், இரத்தத்தையும் மையத்தையும் ஹராமாக்கியிருக்கேன் என்று அந்த அல்லாஹ் சொல்வது. அதிலிருந்து விதிவிலக்கு எது? மீனு, இந்த ஈரலு, அது ரெண்டும் விதிவிலக்கு என்று சொன்னார். இதை சொல்லி காண்பிப்பதற்கு தான் நபி. அட நீ நேரடியாக குர்ஆன பின்பற்றி போனா நபி தேவையில்லையே. அட நபி தேவை, இன்னைக்கு எல்லா பயலோளம் இந்த சின்ன பயலோளம் எல்லாம் இன்னைக்கு மேடையில கொஞ்சம் பேச தெரிஞ்ச உடனே அத்தனை பயலோளும் விளக்கம் சொல்ல வந்துட்டான், அத்தனை பயலோளும் விளக்கம் சொல்ல வந்துட்டான். குர்ஆன் தூக்கி வச்சுட்டு இதுக்கு இதுதான் அர்த்தம், இது இப்படித்தான் புரிய வேண்டும். என்ன சொல்றாரு? இதை இப்படித்தான் புரிய வேண்டும். இதற்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் புரிந்தவர்கள் எல்லாம் தவறு. அன்பு சோர்களே, இதுக்கு முன்னால் உள்ள அறிஞர்களை எவனையாவது அறிவாளி சொல்லியிருக்கான அந்த தவிதுவாதி? இதற்கு முன்னால் உள்ள அறிஞர்கள், முன்னால் உள்ள போராள நபியில் இருந்து இந்த கால இந்த 21 நூற்றாண்டு வர மார்க்க அறிஞர்கள் ஏராளமானவர்கள் பந்து விட்டுச்சார்கள். இமாம்கள், மேதைகள், முஹத்தீஸ்கள், நிறைய எழுத்தாளர்கள் வந்து போயிருக்கார்கள். எந்த ஒரு அறிஞனையாவது இந்த தவிது தவிதுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு அலையிறானவளை இவன் அவர்களை பாராட்டிருக்கிறார்களா? இவர்கள் பாராட்டுகின்ற அந்த இதற்கு முன்னால் சென்ற அந்த அறிஞர்களுடைய இவர்கள் பாராட்டுகின்ற அறிஞர்களுடைய பட்டியலை இவர்கள் வெளியிட முடியுமா? வெளியிட்டா மாட்டிடுவான், வெளியிட்டா மாட்டிடுவான். ஏன்னா அவர்கள் நாம் சொல்றமாதிரி சொல்றாங்க, இன்னொரு பட்டியல போடுவான். இவர்கள் எல்லாம் தளம் புரண்டவர்கள், எந்த பட்டியல போடுவான்? இவன் தளம் புரண்ட, அவன் தளம் புரண்ட, ஏன் அவன் ஒழுங்கை ஏத்துக்கிட்டாங்க தளம் புரண்டவை. அன்பு சோர்களே, இவர்களுக்கு இதற்கு முன்னால் உள்ள மார்க்க அறிஞர்கள் எவரையும் இவர்கள் பாராட்டியது கிடையாது. காரணம் என்ன? நாங்கள் சொல்வதுதான் சரி, நாங்கள் சொல்வது மாதிரி உள்ள கருத்துக்களை எங்களுக்கு முன்னால் உள்ள யாரும் சொல்லவில்லை, நபியும் சொல்லவில்லை. சுபஹானல்லாஹ், நபியும் சொல்லவில்லையா? எச்சரிக்கை தாய்மார்களே, தாய்க்குளம் கண்முடித்தனமாக ரசிச்சு அவங்க முன்னால போறாங்க. நபியையே அவர்கள் பொய்யராக்கினர்களா? உடையவர்கள் நபியை பொய்யாக்கியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னெல்லாம் சிறுக்குனா என்னன்னு தெரியாம இருந்தாங்களா? நபி என்னச்சா, நபிக்கு சிறுக்குனா என்னன்னு தெரியாம இருந்தார்களா? என்ன நுணுக்கமான சிறுக்கு என்னன்னு அவர்களுக்கு நபிக்கு தெரியாதா? யஹூதி தான் சொல்லி கொடுத்தாரா? சுபஹானல்லாஹ். இப்படி சொன்னா நபியுடைய விஷயத்துல ஒருவன் இப்படி சொன்னா நீங்க அவரை என்ன சொல்லுவீங்க, அவங்களை என்ன செய்வீர்கள்? ஒரு ஈமான்தாரி நபிக்கு சிறுக்குனா என்னன்னு தெரியாதா? அட நுணுக்கமான சிறுக்குனா என்னன்னு கூட அவருக்கு தெரியாதா? ஒரு யஹூதி வந்து சொன்ன பிறகுதான், ஆஹா ஓ இது சிறுக்கா, இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்று நபி சொன்னாங்களா? சுபஹானல்லாஹ். சிறுக்கை ஒழிப்பதற்காக வேண்டி அருளப்ப அனுப்பப்பட்ட உத்தம நபி, தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர்கள். சிறுக்கு அரங்கேறி கொண்டிருந்த அந்த காபத்துல்லாவை 360 விக்கிரகங்களால் நிரப்பப்பட்டிருந்த காபாவை துடைத்து உடைத்து துடைத்தெறிந்து அதை சுத்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய ஆலயம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று ஆக்கிவிட்டு தியாகம் செய்து சென்ற அந்த உத்தம நபியை பொய்யர் என்று சொல்கிறார். அந்த நபியை பொய்யர் என்று சொல்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறார்கள், நபி நபி பொய் சொல்லாத ஒரு யுத்தமும் கிடையாதா? எல்லா யுத்தங்களையும் முஹம்மது நபி பொய் சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த வார்த்தையை நான் தன்னிச்சையாக சொல்லவில்லை. இப்படி ஒரு முஸ்லிம் சொல்வானா தாய்மார்களே, இப்படி ஒரு முஸ்லிம் சொல்வானா? அவன் தான் தௌஹீத் என்ற பெயர்களை நடமாடுகிறார்கள். எச்சரிக்கை, நபியையே அவர்கள் விட்டு வைக்கவில்லை, நபியையே விட்டு வைக்கவில்லை. நபி பொய்யர், நபிக்கு சிறுக்கண்டா தெரியாது, பிறகு வேற யாரு? அப்ப எனக்குத்தான் தெரியும் சிறுக்கண்டா. நான் சொல்வதுதான் சிறுக்கு, நான் சொல்வதுதான் தௌஹீது, அப்படிதான் சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ். எங்கே போகிறது சமூகம்? மிக எச்சரிக்கை அளிக்க வேண்டும். பாருங்க, அல்லாஹ் சுபஹான உங்க தல சொல்கிறான் ஒரு வசனத்துல, சுருக்க ஒரு ஒன்றெண்டு விஷயம் மட்டும். அல்லாஹ் தல என்ன சொல்றான், சூரத்து என்ன தௌபாவில் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறா தாய்மார்களே, இந்த வசனத்தில் படிங்க தெரிங்க. நம்முடைய இந்த இதெல்லாம் இந்த தில்லுமுள்ள முறியடிப்பதற்கு ஆயுதம் கல்விதான். அல்லாஹ் என்ன சொல்றான், மாதங்கள் அல்லாஹ் வான பூமியை படைத்த நாளில் இருந்தே மாதங்கள் 12. அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் ஹராமாக்கப்பட்ட மாதம் என்று சொல்கிறான். 4 மாதங்கள் மின்ஹா அர்பஹத்துன் ஹுரும், ஹராமாக்கப்பட்ட மாதம் என்று சொன்னான், அல்லது சங்கையான மாதங்கள் என்று சொல்லலாம், சிறப்பான மாதங்கள் என்று சொல்லலாம். இங்க ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னால் அது யுத்தம் செய்வது ஹராமாக்கப்பட்டது. 4 மாதங்கள் தான் இந்த 12 என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மாதங்கள் 12, ஓகே, அதுல 4 மாதங்கள் ஹராமாக்கப்பட்டது சொல்கிறானே, அந்த 4 மாதங்கள் என்னென்ன மாதம்? 4 மாதங்கள் என்னென்ன மாதம் குர்ஆன்ல இருக்கிறதா? குர்ஆன்ல இருக்கிறதா? அட 4 மாதம் என்ன மாதம்னு தெரிஞ்சாத்தானே நம்ம அதை கடைபிடிக்க முடியும். அல்லாஹ் வெறுமனே சொல்லிட்டான் 4 மாதம்னு. அட 4 மாதம் நான் எது என்பதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் நபி. நபியே நான் 12 மாதம் சொல்லிட்டேன், நாலு மாதம் அதுல கண்ணியமான மாதங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த நாலு மாதம் என்னங்கிறத மக்களுக்கு விளக்கி கொடுங்க. இந்த வேதத்தை நான் இறக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எதற்காக? இந்த மாதிரி கொண்ட சிக்கலான வசனங்களை மக்களுக்கு விளக்குவதற்காக. நாலு மாதம் சொல்லி இவன் புராண வசதி அல்ல, நாலு மாதம் சொல்றானே. அப்ப நாலு மாதம் என்ன? ரபீல ரபீலாகர் ஜமாத் ஜமாநாகர் நாலு என்று ஒருவன் சொல்லுவான், இன்னொரு வருவான், இல்ல இல்ல ரமதான், அதுக்கு முன்னால ஷாபான் குழப்பங்களை ஏற்படுத்திவிடக் கூடாது, மக்கள் குழம்பிவிடக் கூடாது. நபியே நீங்க விளக்கம் சொல்லிக் கொடுங்க. அதான் ஹதீஸ்ல விளக்கிறேன், நாலு மாதம் என்றால் என்ன என்பதை குர்ஆனில் சொல்லக்கூடிய மாதம் என்ன என்பதை தெரிய வேண்டுமானால் ஹதீஸ் அவசியம். அந்த ஹதீஸை வச்சுதான் நாலு மாதம் என்னென்ன மாதம், நாலு மாதம் என்ன என்னென்ன மாதம், முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ்ஜி, நான்கு மாதங்கள், நாலு மாதம் தெரிஞ்சிட்டோம். அப்ப ஹதீஸ் எந்த அளவுக்கு தேவை, ஹதீஸ் எந்த அளவுக்கு தேவை குர்ஆனை வழங்குவதற்கு. அடுத்த பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறான் சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ அய்தியக்கும், ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ அய்தியக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் தயம்மம் பத்தி சொல்லி காமிக்கிறான். தண்ணீர் கிடைக்காதா ஒதுவு செய்ய முடியாம போயிட்டு, அதில் நோய் வாய்ப்பட்டு போனான், ஒதுவு செய்ய முடியல, ஒதுவு செய்ய முடியாட்டா என்ன செய்யணும், நீங்க தயமும் செய்துக்கோ. ஒதுவு செய்ய முடியாத தண்ணி, ஒதுவு தண்ணியில தானே செய்யணும், ஒதுவு தண்ணியில செய்யணுமா வேற என்ன செய்யணும், தண்ணி தானே, தண்ணியில செய்யணும் ஒதுவு. தண்ணி இல்ல அல்ல தண்ணி கிடைக்க இல்ல அல்ல நான் நோய் வாய்ப்பட்டு போனா தண்ணியை தொட முடியாது, மேல என்ன தர முடியாது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உனக்கு தண்ணி கிடைக்கலையா நீ மண்ல தயமும் செய்துக்கோ. மண்ல தயமும் செய்து என்ன செய்வான், தண்ணியை பிடிச்ச எப்படி மோசையெல்லாம் வாரி வாய்க்கு பிடிச்சி மோசையெல்லாம் கழுவினோமோ அதை மாதிரி மண்ணை அள்ளி வாயில போட்டு கொளுப்பி மண்ணை வாரி மோசை தழுவி கையெல்லாம் தெரியுதா தயமோ, இப்படிதான் நினைப்பான், விளக்கம் இல்லாத இப்படித்தான் நினைப்பான். அதான் அல்லாஹ் சுப்ஹானத்துல என்ன சொல்றான், நீங்க உங்களுக்கு தண்ணி கிடைக்காவிட்டா தயமம் செய்யுங்க. தயமம் என்னென்ன உறுப்புல செய்யணும், பி உஜூஹிக்கும் வைதிக்கும், உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய கைகளையும் தயமம் செய்யுங்கள். முகத்தும் வம்சவுக்கும் வைத்தியக்கும் உங்களுடைய கைகளையும் உங்களுடைய முகத்தையும் தடவுங்கள் என்று சொல்கிறான். அப்ப என்ன செய்யணும், மண்ண அள்ளி மோத்தில போட்டு தடவும், தண்ணியை கழுவுற மாதிரி, தண்ணியை போட்டு மோத்தில கழுவுற மாதிரி மண்ணை அப்படி அள்ளி மோத்த போட்டு அப்படி தடவணும், அப்படிதானே வழங்கும். மண்ணை அப்படி அள்ளி கையை போட்டு தண்ணியை தடவுற மாதிரி மண்ணை வாரி போட தடவணும், அப்படிதானே வழங்குது. அல்ல அதான் அல்லாஹ் தஆலா இப்படி வழங்கினா அப்படிதான் வரும். கையின்னு சொல்றான் முகத்தையும் சொல்றான், அப்படின்னா என்ன, கையின்னா ஒதுவு, ஒதுவு செய்யும் போது கையை கழுவுறமா இல்லையா, ஒதுவு செய்யும் போது கையை கழுவுறோம், எதுவரை கழுவுறோம், இலல் மராஃபி கை, கையினா இதுதான், கையினா இதுதான், ஒதுவு செய்ய ஒதுவுக்கு கையினா இதுதான், இது வரத்தான். அப்ப என்ன செய்யணும், தயமன் தடவும் போது மண் அள்ளி இங்க வர தடவணும், அப்படிதானே விளங்கும். கையே தடவுங்க சொன்னா இங்க வரத்தான் தடவணும் விளங்கும். குரான் மட்டும் போதும் சொல்றான், ஆயில குரான் அப்படிதான் நிலவுவான். இந்த ஹதீஸ் நாகரிப்பாக வராருங்களே, ஒரு காலத்தில் இப்படிதான் சொல்லுவார்கள், ஹதீஸ் தான் தேவையில்லை, அல்லாஹ் சொல்ற மாதிரி கேட்டு போங்க, அல்லாஹ் சொல்ற மாதிரி நமக்கு விளங்கும், எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கான், அது இப்படிதான் புரியணும், ஹதீஸ் தூக்கி குப்பையில போடுங்க அப்படி சொல்ல போறார்கள். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்தார்கள், அத்தயம்முமு நீங்க நினைக்கிறமா இல்ல, இப்படி எல்லாம் மண்ணை வச்சு கழுவுறது இல்ல, அத்தயம்முமு லர்பத்துன் என்ன உழைக்க சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தயமம் என்று சொல்லுகிறான். அந்த தயமம் என்றால் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற செயல்முறையை நபி சொல்லி காட்டுகிறார். தயமம் என்பது சுத்தமான மண் எடுத்து அப்படி ஒரு அடி, அப்படி ஒரு அடி அடிச்சு அப்படி முகத்தை கையை முகத்தை தடவ வேண்டியதான், கையை இப்படி தடவணும், கையை தடவி முகத்தை தடையிட போது இங்க வர தடவணும் தேவையில்லை. அந்த முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்ப இது எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்? ஹதீஸ் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஹதீஸ் இல்லாமல் இருந்தால் தெரிய முடியாது. அன்பு சோழர்களே, அப்ப புராண விளங்குறதுக்கு ஹதீஸ் எந்த அளவிற்கு அவசியமா இருக்கிறது பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் பாருங்க, சூரத்துல் மாயிதா 38வது வசனம். சூரத்துல் மாயிதாவில 38வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா. அல்லாஹ் என்ன சொல்றான், திருடன் திருடன் என்ன செய்தான், திருடன அவன் களவாண்டிட்டா, கள்ளனை பிடிச்சு கொண்டு வந்து அவனுக்கு அவன் திருடனா என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவன் சம்மதிச்சா கொடுக்கலாம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, ஆட்சியாளர்களா இந்த இஸ்லாமிய ஆட்சியில திருடனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். குரான் சொல்லுகிறது எப்படி தண்டனை, அவனுக்கு கையை வெட்டணும். அல்லாஹ் என்ன சொல்றான், திருடிய ஆணுக்கும் திருடிய பெண்ணுக்கும் அவர்களுடைய கரங்களை வெட்டி விடுங்கள், அதான் தண்டனை. கரங்களை வெட்டணும் சொல்றானா இல்லையா? இதுல நம்ம என்ன வழங்குறா, எதை திருடினா வெட்டணும், அட எதை திருடினா வெட்டணும், எதை திருடினா வெட்டணும், தங்கத்தை திருடினா வெட்டணுமா, வெள்ளியை திருடினா வெட்டணுமா, நிலத்தை திருடினா வெட்டணுமா, அல்லது மாங்காயை திருடினா வெட்டணுமா, அல்லது ஒரு தேங்காயை திருடிதான் வெட்டணுமா? அவர் திருடின தேங்காயை திருடினாலும் திருட்டு தான், ஒரு மரத்தில் கிடக்கக்கூடிய மாங்கையை திருடிட்டு போனாலும் திருட்டு தான். ஒரு ரூபாய் ஒருவனுக்கு ஜாப்ல இருந்து எடுத்து போயிட்டான், ஒரு ரூபாய் எடுத்து 10 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான், அதுவும் திருட்டு தான். 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டான், அதுவும் திருட்டு தான். என்னது, 1 பவுன் நகையை கொண்டு போயிட்டான், அதுவும் திருட்டு தான். எது திருடு, முடிவு செய்வது யாரு? ஒருதன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாமரத்தில் வந்து அவன் ராத்திரி ராமாயணம் ஏறி 2-3 மாங்கையை பறிச்சிட்டு போயிட்டான். கடைசி கண்டுபிடிச்சாச்சு, இவன் தான் மாங்கையை பறிச்சிட்டு போனான்னு ஆளை கொண்டு வந்தாச்சு. திருடு நிரூபிக்கப்பட்டு போச்சு, திருடு நிரூபிக்கப்பட்டு போச்சு. அப்படியானா அவன் கையை வெட்டணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி கை வெட்டணுமா வேண்டாமா? வெட்டணும். அப்படிதானா சொல்லுங்க, வெட்டணும். மாங்கையை திருடினாலும் தேங்கையை உடனே திருடினாலும் அவன் கையை வெட்டியாக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை. நபிகள் ஆயிஷாவுடைய சொன்னாங்க, அதுக்கு அளவு இருக்கிறது. இவ்வளவு திருடினாத்தான் வெட்ட வேண்டும். மாங்கையை திருடினா தேவையில்லை, ஒரு உணவு பொருளை திருடித்தான் தேவையில்லை. அது என்ன சொல்றார்கள், எவ்வளவு வெட்ட வேண்டும், அவன் என்ன செய்யணும், ருபு தீனாருடைய அளவுக்குள்ள, ருபு தீனாருக்கு மேலே உள்ள அளவு இருந்தாத்தான் வெட்ட வேண்டும். இன்றைய மதிப்புப்படி ஏறக்கூடிய ஒரு 500 ரூபாய்க்கு மேல உள்ள அந்த பொருளை அவன் திருடினாத்தான் அது நிரூபிக்கப்பட்டான். கண்டு சாட்சியோட நிரூபிக்கப்பட வேண்டும். கையை வெட்ட வேண்டும், கையை வெட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், கையை எங்க வெட்ட வேணும், இங்க வர வெட்டிடுமா? கையினா இங்க இருந்து இங்க வர கைதான், இங்க இருந்து இங்க வர கைதான். இங்க அப்படி ஒரு கைய அப்படி கலத்தி எடுத்துடுவோமா அப்படின்னு சொல்லான் தானே, கையின கையை முழுமையா எடுத்தரணும். இந்த ஆயத்து பிரகாரம் அதுதான் வழங்குறது. நீ கையை வெட்ட வேண்டும் என்றால் இங்க வரையும் வெட்ட வேண்டும் என்று சொல்லலாம், இங்க இருந்து வெட்டலாம் சொல்லலாம், இங்கிருந்து வெட்டலாம் சொல்லலாம். அல்லாஹ் கஃப் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் மிருபக் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் கை என்ற வார்த்தையை சொல்லுகிறான். இந்த கை என்ற வார்த்தை சொல்வதனால் இப்படி விளங்கலாம். நீ தாண்டோண்டி தரமாக விளங்கக்கூடியவர்கள் கைக்கு இப்படித்தான் விளங்குற, கை எடு, கைய இங்க புஜம் வர எடுத்துருக்கைய. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இவன் ஆட்சியை கையில கொடுத்தா அப்படிதான் செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், லா கதஅ இல்லா ஃபி ருபு தீனாவிதான் இது கூத்தியாய் கதஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத சாரிக்கி மின் இந்தில் மஃசலி மஃசல் இதா மஃசல் இந்த இந்த இருக்கா இல்லையா கை மணிக்கட்டு இந்த மணிக்கட்டு திருடனுக்கு கையை எங்க எடுக்கணும், இங்கதான் நிரூபிக்கப்பட்டு இவ்வளவுதான் எடுக்கணும், இங்க எடுக்க கூடாது, இங்க எடுக்க கூடாது. இதை சொன்னது யாரு, இந்த விலை இவ்வளவு விளக்கம் திருட்டில் நான் சொன்ன மட்டும் விளக்கம் இல்ல, இவ்வளவு பெரிய கிதாபே இருக்கிறது. திருடனுக்க சட்டம் என்று சொல்லி அதிதிகள் எதுகள்ல இவ்வளவு பெரிய சட்ட நூலே இருக்கிறது, திருடனுக்கு தண்டனை சட்டங்கள் அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நபித்தோழர்கள் தங்கள் வாழ்க்கையில அமல்படுத்தி அது பாதுகாக்கப்பட்டு இந்த நமக்கு வந்ததுதான் ஹதீஸ். அது இல்லாமல் இருந்தால் இந்த ஆயத்துக்களை நம்மால் புரிந்திருக்க முடியாது. எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்வுக்கு. இது நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இப்படியே அன்பு சோறுகளை அடுக்கிக் கொண்டே போகிறான், அடுக்கிக் கொண்டே நிறைய இருக்கிறது. நேரம் நமக்கு குறிய நேரம் கொடுக்கப்பட்டிருக்க காரணத்தினால் நான் என்ன செய்யல, எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இங்கே அல்லாஹ் தஆலா குர்ஆனை எப்படி பாதுகாத்திருக்கிறேன் என்று அவன் அதற்கு பாதுகாப்பு உத்தரவாதத்தை அவன் எடுத்திருக்கிறான் இல்லையா. என்ன சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வஇன்னா லஹு லஹாஃபிழூன். அல்லாஹ் நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்வதில் ஹதீஸையும் பாதுகாப்போம் என்பது இந்த வசனத்துக்கு உள்ளே அடங்கியிருக்கிறது. நீங்க குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கணும் தவறான வழக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல அது குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிறான், குர்ஆனை பாதுகாப்பதற்கு உத்தரவாதத்தை ஏற்றிருக்கிறான். ஹதீஸுக்கு உத்தரவாதம் இல்லை, இல்லை அது தப்பு. இந்த வசனம் என்ன சொல்கிறது, குர்ஆன் வசனங்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு உத்தரவாதம் எடுத்திருக்கிறான், ஹதீஸுக்கும் பாதுகாப்பதற்கு உத்தரவு எடுத்திருக்கிறான். சுன்னாவை பாதுகாப்பது பாதுகாப்பு வந்துட்டு இருக்கிறது. எப்படி அது பாதுகாக்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இது குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் என்ன சொல்றான், யார் அல்லாஹ்வை மறுமை நாளுடைய வெற்றியையும் ஆசைப்படுகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரி தான் குர்ஆனில் இல்லை. அந்த முன்மாதிரியை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்கிறான் அல்லாஹ். அந்த முன்மாதிரியை ஃபாலோ பண்ண வேண்டும். அதை அல்லாஹ் பாதுகாத்தாதான் நம்மால் பாதுகாக்க முடியும், பின்பற்ற முடியும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கை என்கின்ற முன்மாதிரியை அல்லாஹ் பாதுகாத்தால் நம்மால் பின்பற்ற முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்வதை பின்பற்ற முடியாமல் போய்விடும். அப்ப நபி வழியும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, கியாம நாள் வரை நபி வழி பாதுகாக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா கியாம நாள் வரை குர்ஆனை மாறி அது பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். தொழுகின்றவர்கள் இருக்கும் காலமெல்லாம், நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கும் காலமெல்லாம் நபியினுடைய சுன்னத்து பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு எப்படி நாம் டிஃபா பண்ணுகிறோமோ, அந்த ஹதீஸை மறுக்கின்றவர்களுக்கு எப்படி எதிர்த்து அதை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கிறோமோ, இந்த குரல் கொடுக்கக்கூடியவர்கள் கியாம நாள் வரை இருந்து கொண்டே இருப்பார்கள். அன்பு சோர்களை, இன்றைய கால சூழ்நிலையிலே இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் பாதுகாப்பு மாநாடு. இது மட்டும் போராது, குர்ஆன் பாதுகாப்பு மாநாடு என்றும் போட வேண்டும். குர்ஆன் பாதுகாப்பு மாநாடு போட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கிறான் இருக்கட்டும், இந்த அது வேறு பாதுகாப்பு. அல்லாஹ் நெஞ்சங்களிலே பாதுகாக்கிறான், அவனுடைய வசனங்களை பாதுகாக்கிறான், சந்தேகமே இல்லை. ஆனால் இன்றைக்கு தங்களை பெரிய அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் முத்திரை குத்தியவர், நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு சொல்லக்கூடிய சொக்க தங்கம், எங்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு சீட்டு தந்திருக்கிறான், உலகத்திலே வேறு யாருக்கும் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. அன்பு சோர்களை சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் சொர்க்கம் செல்வோம். இது யாருடைய வாதம், இது யாருடைய வாதம், இது யார் வைத்த வாதம் தெரியாதா, யார் வைத்த வாதம் தெரியாதா, முன்னால யார் வைத்த அந்த வாதத்தை? தாய்மார்களே, நாங்கள் தான் சொர்க்கம் செல்வோம் என்று இதற்கு முன்னால் சொன்னது யாரு, யகூதிகள், யகூதிகள் நசாராக்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், லை யதுகுலல் ஜன்னத்தை, லை யதுகுலல் ஜன்னத்தை இல்லாமன் காண குல்ஹாத்து புரஹானக்கும், குல்ஹாத்து புரஹானக்கும் இன் குந்தும் சாதித்தி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், முன்னால் இந்த சமூகம் யூத நசாராக்கள் சொன்னார்கள் லையது குரல் ஜன்னத்தை, இவன் சொல்லக்கூடிய ஸ்டைல சொன்னார்கள். அன்பு சோழர்களை, நான் போய் சொல்லல, நான் சொல்ல, ஒரு காலத்தில் நம்ம சகோதரர்கள் இருந்தவர்கள், அவர்கள் திருந்த வேண்டும் என்று ஆசையோடு சொல்கிறேன், கவலையோடு சொல்கிறேன், நான் போய் சொல்லல, அவங்க விஷயத்தை நான் போய் சொல்லல. அவர்கள் சொல்வது தௌஹீத் என்ற முத்திரை குத்தியவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள், என எங்க கொள்கையை ஏற்றவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள், வேறு எந்த கொள்கையை அவர்கள் சொன்னாலும் சொர்க்கம் சொல்ல மாட்டார்கள் என்கிறார்கள். இதான் அந்த யகுதி நசாரா சொன்னான். என்ன சொன்னா, லை எதுகுல, நிச்சயமாக சொர்க்கத்துக்கு செல்லவே மாட்டான், யாரு, இல்லாமன் கான ஹூதன் அவ் நசாரா, யகுதியாகவோ நசரானியாகவோ இருந்தவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் அவன் சொன்னான். அதுதான் நீ சொல்றார்கள். அல்லாஹ் சொல்றான், தில்க அமானியும், அது அவர்களுடைய நப்பாசை, அது அவருடைய மனப்பால் குடிக்கிறார்கள் அவர்கள். குல் ஹாத்து புரஹானக்கும், அட உங்களுடைய உங்களுக்கு தான் சொர்க்கம் சொல்றீங்களாப்பா, அதோடைய அத்தாட்சியை கொண்டான், அந்த சீட்டை கொண்டான், சொர்க்கத்துக்குள்ள நுழைவு சீட்டு, நுழைவு சீட்டு கொண்டான். குல் ஹாத்து புரஹானக்கும், இங்குந்தும் சாதிக்கு, உங்களுடைய வாதத்திலே நீங்கள் உண்மையாளர்களா இருந்தா அந்த சொர்க்கத்துக்குள்ள சீட்டை கொண்டப்பா பார்ப்போம் என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதுதான் இவர்கள் சொல்றார்கள். இன்றைக்கு இவர்கள் ஹதீஸை மட்டும் நிராகரிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் கை வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குர்ஆனில் இருந்து 60 வசனங்களை நிராகரிக்கிறார்கள். குர்ஆனில் 60 மேற்பட்ட குர்ஆன் வசனங்களை நிராகரிக்கிறார்கள். அதை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். உங்களை தெரியுமா, அது எல்லாம் தெரிஞ்சு செய்துதான். என்ன செய்து, குர்ஆன்ல 60 மேற்பட்ட இடங்களில் சீர் என்கின்ற வார்த்தை வருகிறது. இந்த சீர் என்று சொன்னாலே காவிராய்தானா, சீர் என்று சொன்னாலே காவிரா, சீர் என்கின்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்கிறது என்று நம்பினாலே காவிராய்தானா. அப்ப இந்த 60 வசனத்தையும் நம்புறவன் காபியர். சுபஹானல்லாஹ், இதையும் நம்பி ஒரு கூட்டம் போது பாருங்க. அட நாங்களா சொல்றோம், அட குர்ஆன்ல இருக்க அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறத சொல்றோம், இந்த வார்த்தை குர்ஆனில் இருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த வார்த்தை சீர் என்கின்ற வார்த்தை குர்ஆனில் இருக்கிறது என்று நம்புகிறோம். அவன் நம்பினா காபியரா, நம்பினா காபியரா. அப்படியானா குர்ஆனுடைய 60 வசனங்களை இந்த தௌஹீத் என்ற போலிகள், டூப்ளிகேட் தௌஹீத்வாதிகள் நம்புகிறார். குர்ஆனை வசனங்களை புறக்கணிக்கிறார்கள். இவருடைய விஷயத்தில் என்ன சொல்லணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. எனவே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் ஈமானை பாதுகாக்க வேண்டும். ஈமான பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் இந்த கை உள்ள கையில நெருப்ப சுமக்கிறது மாதிரி இன்றைக்கு ஈமான சுமக்க வேண்டியிருக்கிறது, அப்படிப்பட்ட காலம். எனவே நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும், சுன்னாவை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இந்த ஹதீஸுடைய முக்கியத்துவம், குர்ஆனை புரிவதற்கு ஹதீஸ் எந்த அளவிற்கு தேவை என்பதை விளங்க வேண்டும். இந்த சமூகம், இளைஞர் தலைமுறைகள் இன்றைக்கு போற போக்கில அவங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஹதீஸை முற்றிலுமாக தூக்கி எறிந்துவிட்டு குர்ஆன் மட்டும் போதும், அதை வைத்து நம் மார்க்கத்தை விளங்க முடியும் என்ற முடிவுக்கு வரப்போகிறார்கள். குர்ஆனிலும் நிறைய விஷய வசனங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சொல்லப் போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்னால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கையில் இருக்கிறார்களோ, தங்களுடைய புத்தியிலே உரசி பார்த்து ஹதீஸை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறார்களோ, நபித்தோழர்களை இழிவாக பேசுகிறார்களோ, அந்த சகோதரர்களிடத்திலே அன்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம், அன்பாக கேட்கிறோம். கடந்த காலங்களிலே தமிழகத்திலே தௌஹீத் உருவாகி இந்த நாகூரில் எல்லாம் எப்படி சமாதிக்கு முன்னால் நின்று கல்லறியும் செருப்பறியும் கம்பரியெல்லாம் பட்டி அந்த ஏகத்துவ கொள்கை குர்ஆன் சுன்னா குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையிலே சொன்னோமோ, அதே நிலைக்கு மீண்டும் அந்த சகோதரர்கள் வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், அவருடைய ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அல்லாவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இரவு நேரங்களிலே அல்லாவிடத்திலே மன்றாடி, யா அல்லா நான் தவறிலே இருக்கேனா, நான் தவறில இருக்கிறா, நேரான வழியிலே இருக்கிறா என்று எனக்கு காண்டியா அல்லா என்று தஹஜ்ஜத்து தொழுது விட்டு அல்லாவிடத்திலே மன்றாடி பிரார்த்தியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வழிகாட்டுவான். வாஹிதாவான அந்த ரபுல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.